லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இனிய இதயங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள் மற்றும் பல் சுவை. விதையாகும் கதைகள், கடவுளின் கணக்கு. ஒரு கோவில் மண்டபத்தின் வாசலில் இரண்டு வழிப்போக்கர்கள் அமர்ந்திருந்தனர். இரவு நேரம், பெருத்த மழை வேறு. அப்போது அங்கே மற்றொருவரும் வந்து சேர்ந்தார். வந்தவர், "நானும் இரவு இங்கே தங்கலாமா?" என்று கேட்டார். அதற்கென்ன, தாராளமாய் தங்குங்கள் என்றார்கள். சிறிது நேரம் கழித்து, "எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா?" என்றார் வந்தவர். இருவரில் முன்னவர் சொன்னார், "என்னிடம் 5 ரொட்டிகள் இருக்கின்றன" என்று. இரண்டாம் அவர், "என்னிடம் 3 ரொட்டிகள் இருக்கின்றன, ஆக மொத்தம் 8 ரொட்டிகள். இதனை நாம் எப்படி மூவரும் சமமாய் பிரித்துக் கொள்ள முடியும்?" என்றார். மூன்றாம் நபர், "இதற்கு நான் ஒரு வழி சொல்கின்றேன்" என்றார். "நீங்கள் ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டுகள் போடுங்கள். இப்போது 24 துண்டுகள் கிடைக்கும். நாம் மூவரும் ஆளுக்கு 8 துண்டுகள் எடுத்துக் கொள்ளலாம்" என்றார். இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர். மூன்றாவதாய் வந்தவர் காலையில் கிளம்பும்போது, "உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி" என்று சொல்லி 8 தங்க நாணயங்களை கொடுத்து, "நீங்கள் உங்களுக்குள் பிரித்துக் கொள்ளுங்கள்" என்று சொல்லிவிட்டு விடைபெற்றார். 3 ரொட்டிகளை கொடுத்தவர் அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு 4 எடுத்துக் கொள்ளலாம் என்றார். மற்றவர் இதற்கு சம்மதிக்கவில்லை. 3 ரொட்டிகள் கொடுத்த உனக்கு 3 காசுகள், 5 ரொட்டிகள் கொடுத்த எனக்கு 5 காசுகள் என்று வாதிட்டார். 3 ரொட்டிகள் கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவில்லை. "என்னிடம் 3 ரொட்டிகள் இருந்தபோதும் நான் பங்கிட சம்மதித்தேன். நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயலாகாது. அதனால் என் செய்கையே பாராட்டத்தக்கது. என்றாலும் பரவாயில்லை, சமமாகவே பங்கிடுவோம்" என்றார். சுமூகமான முடிவு எட்டாததால் விடயம் அரச சபைக்குச் சென்றது. சிறந்த நிர்வாகியும் ஞானியுமாக இருந்த மன்னர் சிறிது நேரம் சிந்தனை வயப்பட்டார். பின்னர் இருவரையும் அழைத்து, 3 ரொட்டிகளை கொடுத்தவருக்கு 1 காசும், 5 ரொட்டிகளை கொடுத்தவருக்கு 7 காசுகளும் கொடுத்தார். 1 காசு வழங்கப்பட்டவர், "மன்னா, இது அநியாயம். அவரே எனக்கு 3 காசுகள் கொடுக்க ஒப்புக்கொண்டார்" என்றார். அரசர் சொன்னார், "நீ கொடுத்தது 9 துண்டுகள். அதிலும் 8 துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டன. அவர் தந்ததோ 15 துண்டுகள். அவருக்கும் 8 துண்டுகள்தான் கிடைத்தன. ஆக நீ தர்மம் செய்தது 1 துண்டு ரொட்டி. இதற்கு இதுவே அதிகம். அவர் தர்மம் செய்தது 7 துண்டுகள். 1 துண்டுக்கு 1 காசு வீதம் பிரித்து கொடுத்திருக்கின்றேன்" என்றார். ஆம், கடவுளின் கணக்கும் இப்படி துல்லியமாகத்தான் இருக்கும். நீங்கள் இழந்ததையெல்லாம் தருவது அல்ல அவர் கணக்கு. எது உங்களுக்கு தகுதியானதோ அதுதான் உங்களுக்கு. அதுதான் கடவுளின் கணக்கு. பல் சுவை, கதை தரும் கருத்து.
தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து, தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து, இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். ஸ்வரமும் ரதியுடன் ஸ்வரமும் தாளமும் முழங்க ஜதியுடன் ஸ்மரமும் தாளமும் முழங்க ஜல் 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 சதங்கை பொலிக்க ஜதியுடன் ஸ்மரமும்
நாவலாசிரியர் ஆசி கந்தராஜா அவர்கள் எழுதிய சூக்குமம் என்ற கதையினை இன்று நமக்கு வழங்க வருகின்றார் காரைக்குடி பேராசிரியர் திரு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய தமிழ் இதயங்களே வணக்கம். இப்பொழுது அக்கரை சீமையிலே வாழ்கின்ற ஒரு எழுத்தாளருடைய கதையை பார்ப்போம். அக்கரை சீமை மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை புலம் பயந்த தமிழர்கள், இலங்கையில் இருந்து விடுபட்டு சென்ற தமிழர்கள் நிறைய பேர் கதை எழுதியிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தில் அவர்கள் பங்கு அதிசயிக்கத்தக்கது, மிக ஆழமானதும் கூட. புது பக்கங்கள் நாம் கேள்விப்பட்டிராத, நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அவலங்களையெல்லாம் சோகங்களையெல்லாம் எழுத்துக்களின் மூலம், அந்த எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அல்ல, கண்ணீர் எழுத்துக்கள் தந்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொன்றாக இடையிடையே சொல்லிக்கொண்டே வருகிறேன், சுவைகளுக்காக மாறி மாறி சொல்லி வருகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கதைக்கு சொந்தக்காரர் ஆசி கந்தராஜா. பிறந்தது இலங்கையிலே பிறந்தார், வாழ்வது ஆஸ்திரேலியாவிலே. தொழில் உயிரியல் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி. டாக்டர் பட்டம் பெற்றவர், உலகத்து பல பல்கலைக்கழகங்களிலே உரையாற்றிக் கொண்டிருப்பவர். அவர் எழுதிய பல கதைகளை சொல்லப் போகிறேன். ஒரு கதை, இது இலங்கையிலே நடக்கிற கதை, ஆனால் கதை நடப்பதுதான் இலங்கையை தவிர எல்லா நாடுகளிலும் நம்ம தமிழகத்திலும் நடப்பதுதான் இது. கதைக்கு தலைப்பு சூக்குமம், அதாவது சூட்சிமம், அதாவது அந்த தொழில் டெக்னிக். அந்த தொழில் டெக்னிக் என்பது சூட்சுமம், இந்த சுண்ணாம்புல இருக்கடா சூட்சுமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கதை. அந்த கதையினுடைய தலைப்பு, இலங்கையில் சின்னக்கண்ணு ஒருத்தர், அவர் பேர் சின்னக்கண்ணு. இந்த சின்னக்கண்ணு சின்னக்கண்ணு வீட்டில் ஒரு நாள் திடீர்னு இலங்கையினுடைய இராணுவ ஜீப் வந்து நிற்குது. அதில் இருந்து இராணுவத்தினர் குதிக்கிறாங்க, பல பேர் குதிக்கிறாங்க. வந்து சின்ன கண்ணுவ பிடிச்சி அரை அரைன்னு அரைகிறாங்க. பயங்கரமான அடி, உத ரத்தம் கொட்டுது. அதில் ஒருத்தன் அவருடைய அந்த சிறுநீர் போகிற பாதைக்கு கீழே உள்ள விதைகளில் முழங்கால் முட்டியை வச்சு ஒரு குத்து குத்தி கொல்றான். அவர் அப்படி நில கொலைஞ்சி குப்புற விழுந்துடுறார். அந்த அடி வாங்கின உடனே, டேய் உன் பையன் சந்திரன் எங்கே, அவன் கொட்டியாதானே அப்படின்னு கேட்குறாங்க. கொட்டியான்னு சொன்னா விடுதலை புலியான்னு அர்த்தம். இவர் பெப்பேங்கிறார். அவங்களுக்கு என்ன, ராணுவத்துக்கு என்ன நினைப்புனா, இவரை பிடிச்சி உதைச்சா மகனை பத்தி சொல்லுவார் அப்படிங்கறதுல சித்திரவதை பண்றாங்க. ராணுவ முகாமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ கதை ஆரம்பிக்குது. அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறார். யாரு அந்த சின்ன கண்ணு? சின்னக்கண்ணுக்கு என்ன தொழில்னு கேட்டால், அவர் ஊரில் இந்த காளை மாடுகளுக்கு நலம் அடித்தல்னு பேர். நலம் அடித்தல் சொன்னால் விதை அடித்தல், அதான் அவருடைய தொழில். அந்த வட்டாரத்துக்கே, அந்த ஒரு 100-200 கிராமங்களுக்கே அவர் தான் நல்ல அதில் கைராசி உடையவர். அவர் நலம் அடித்து விதை அடித்து எந்த காளை மாடும் உயிர் இறந்தோ அல்லது உடல்நலம் குன்றியோ போனது கிடையாது, அதுவும் செய்வார். இந்த கடுவன் நாயின்னு சொல்லுவோம் அல்ல, ஆண் நாய், அதுக்கு அந்த விதையை அவரை மாற்றி விட்டுருவார். நலமடிப்பார். அதில் ரொம்ப கை சேர்ந்தவர், அதான் சூட்சம் அவர் தெரியும். முத மாதத்தில் முத சனிக்கிழமை அந்த தொழில் ஆரம்பிப்பார், காலையிலே ஆரம்பிச்சிருவார். எல்லா காள மாடும் வந்து நிற்கும் மந்த மந்தையா, ஒவ்வொரு மாடாக வரும். இவர் இந்த விதை அடிப்பதோடு ஒவ்வொரு மாட்டுக்கும் அடையாளமாக தெரியணுங்கிறதுக்காக முதுகில் ஒரு குறி வைப்பார். இந்த குறி இந்த மாடு இன்னாருடையது குறி வைப்பார். எல்லாம் இந்த ரண சிகிச்சைன்னு பேர் இல்லையா, அது எப்படி நடத்துவார்னா, நல்ல பூவரச மரம் அது குபுகுபுன்னு எரியும், அந்த கங்கு அப்படி கணண்டு கொண்டு இருக்கும், அதில் அந்த கிடுக்கியை போட்டு வச்சிருப்பார், கிட்டிய கம்பியை போட்டு வச்சிருப்பார், அப்படி ஜுவாலை வீசும். அப்புறம் கத்தி, அதை நல்லா சாணக்கல்ல பயங்கரமாக தீட்டி வச்சிருப்பார், எல்லாத்தையும் சூடுபடுத்தி வச்சிருப்பார். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் சாராயத்தை போட்டுப்பார், ஏன்னா தொழிலில் ஒரு ஜோர் வரணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு அரைப்போத்தல் சாராயத்தை போட்டுப்பார். போட்டுட்டு ஒரு அஞ்சாறு எடுபிடி கத்தியெல்லாம் எடுத்து கொடுக்க, அவருக்கு இந்த தொழில் அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தது. இவர் அவர் மகனுடைய மகன் இருக்கான் இல்லையா சந்திரன், அவனுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். அவன் சொன்னான், போங்கப்பா நான் அதை கற்றுக்க மாட்டேன், இது மகா பாபம் மகா கொடுமை, மிருக வைத்தியத்தை கூட்டிகிட்டு போனால் அவர் மரமரப்பு ஊசி போட்டு அஞ்சு நிமிஷத்தில் வேலையை முடிச்சுடுவார், நீங்கள் அப்படி சித்திரவதை பண்ணுறீங்க எனக்கு வேண்டாம்ன்ட்டு போயிட்டான். இவர் என்ன பண்ணுவார், மாட்டினுடைய நாலு காலையும் கட்டி போட்டுருவாங்க, அந்த எடுபிடிகள் மாட்டை பிடிச்சி அமுக்கிடுவாங்க. அப்போது இந்த தீக்குள்ள தீ கங்கில் போடப்பட்ட அந்த கம்பிகளை எடுத்து அந்த காளை மாட்டின் விதைகளை காயப்படுத்துவார், அப்படி கலக்குவார். அப்போது அந்த வாயில்லா ஜீவங்கள் கத்துற கத்துற அலற அலறல ஊரே கதிகலங்கு போகும். ஆனால் இவர் சாராயம் போட்டிருக்கிறதுனால அதையெல்லாம் கவனிக்காமல் ஒவ்வொரு மாட்டையும் ரணப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் அந்த மாடை நிற்க வைப்பாங்க, அது நிற்க முடியாமல் தட்டு தடுமாறி அப்படி அது கண்ணில் அப்படி தண்ணியாக கொட்டிக்கிட்டு இருக்கும் நிற்கும். அதை பார்த்து ஒரு சுருட்டு குடித்து அந்த புகையை விடுவார் அப்படி ஒரு சுருட்டில். இப்படி நடக்குங்க. இப்போ இவர் ஜெயிலுக்கு போனோன்னா, இராணுவ முகாமுக்கு போனோன்னா செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் மக்களெல்லாம் சிபார்சலாம் வச்சு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்து அவரை விடுதலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அவரை கூட்டிட்டு வர ஆட்கள்லாம் போகிறாங்க, அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அந்த இராணுவ முகாம்லேருந்து வெளியே வந்தார்னா அவரால் நடக்க முடியலை, அப்படி தாங்கி தாங்கி நடக்கிறார். மக்களை பார்த்தோன்ன, கூட்டம் வந்தவங்கள பார்த்தோன்ன அப்படி கதர்றார், ஐயோ இப்படியா நடக்குங்க இந்த முகாமில், நான் செஞ்ச பாவங்க, நான் எப்படி இந்த வாயில்லா ஜீவங்களை கொடுமைப்படுத்துகிறனோ அதே மாதிரி அதை விட கொடுமையாக இந்த இராணுவ முகாமில் என் விதையை நசுக்கிட்டாங்க, என் விதையை கலக்கிட்டாங்க, விதையெல்லாம் வீங்கி போய் ஒன்றுக்கு கூட போக முடியலங்க என்னால், என்னைய விடுங்க நாங்களும் வயசானவேன், ஆனால் இந்த பொடி எங்கே இருக்காங்க பாருங்கள், சின்ன பசங்க 20 வயசு பசங்க அவங்க விட்டு விதையெல்லாம் காயடிச்சிட்டாங்க. அதாவது மிருகத்துக்கு நம்ம விதையடித்து பார்த்துருக்கோம் நாட்டில், மனுஷனுக்கு மனுஷன் விதையடிக்கிறத நான் இந்த முகாமில் தான் பார்த்தேன். கதையை முடிக்கிறார் கந்தராஜா. கதைதான் முடிந்தது, ஆனால் வாழ்க்கை இன்னும் முடியலை. வாயில்லா ஜீவன்கள் படுகிற பாடு முதல் எடுத்துப்போம். பேச முடியாது, பேசுவதற்கு திராணி இல்லை, அவர்களால் வாய் திறக்க முடியாது என்ற ஒரே காரணத்தினால, அவர்களால் சீறி பாய முடியாது என்ற ஒரே காரணத்தினாலே விதையடிக்கிறோம். பலம் உள்ளவன் பலம் மற்றவனை பார்த்து செய்கிறான். மகாகவி பாரதி சொன்னார், இந்த காட்சி நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த காட்சி இன்றைக்கு பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதாவது எளியவர்கள் வலியவர்களால் வாட்டப்படுகிறார்கள். தமிழன் என்றைக்குமே எளியவனாகவே இருக்கிறானே, எங்கும் எதிலும் எப்பொழுதும் எளியவனாகவே இருக்கிறானே. 2000 ஆண்டு கால வரலாற்றை பார்க்கிற பொழுது சில இடங்களைத் தவிர, ஒரு ராஜராஜ சோழன், ஒரு செங்குட்டுவன், இப்படி சில பேரை தவிர அடிமைகளாகவே எளியவர்களாகவே இருந்து தொலைத்தானே. என்ற இயக்கம் பிறக்கிறது. அதை பார்த்து பாரதியார் பெருமூச்சு விடுகிறார், சொல்லுகிறார், விதியே விதியே, தமிழ சாதியை என்ன செய்ய காத்திருக்கிறாய் என்று ஏங்கி கேட்கிறார். அதுதான் நமக்கும் தோன்றுகிறது. எனவே பாரதிதாசன் சொன்னார், அதை சொல்லி முடிக்கிறேன், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே என்று அவர் பாடுகிறார். இது ஒரு உருவகமான கதை, இந்த கதை சூக்குமம் என்ற கதை. வணக்கம், நன்றி.
நாவலாசிரியர் ஆசி கந்தராஜா அவர்களின் சூக்குமம் என்ற கதை குறித்து காரைக்குடி பேராசிரியர் மா கண்ணப்பன் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். வழங்கியது வத்திக்கான் வானொலி. அன்பு நெஞ்சங்களே, இத்துடன் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. வணக்கம்.